இப்பொழுது முதல் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி செயற் திட்டத்தின் தரம் ஐந்திற்கான நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை நேர வணக்கம். ஆம் அன்பு சிறார்களே, உங்களுடன் இணைந்திருப்பது பண்டாரவளை ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா. இன்றைய தினத்தில் உங்களுடன் தரம் ஐந்தின் தமிழ் பாடத்தில் ஒரு விடயமான வாக்கிய உறுப்புகளை பற்றி கலந்துரையாட இருப்பதை மிக மகிழ்வுடன் அறிய தருகின்றேன். எனது அன்பு சிறார்களே, வளமை போலவே நாம் அறிந்த அறியாத விடயங்களை குறித்துக் கொள்வதற்காக இன்று உங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்பியாச கொப்பி, பேனை அல்லது பென்சில் என்பனவாகும். இவற்றை நீங்கள் இப்போதே எடுத்துக்கொண்டால் இன்றைய விடயத்தை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கின்றேன். ஆயத்தமாகிவிட்டீர்கள். அத்துடன் கண்களில் தூக்க கலக்கம், அடிவயிறு பசி என கூறுகின்றது. எவ்வளவு சொல்லியும் என் அம்மா படி என்று சொல்லிவிட்டாரே, என்ன செய்வது என்றுதானே யோசிக்கின்றீர்கள். உங்களுடைய கவலையை விடுங்கள். இதோ வெகு சீக்கிரமாகவே சில விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடிவிட்டு உங்களை உங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்காக அனுப்பி வைக்கின்றேன். இப்போது சந்தோஷமா? இப்போது பாடத்தை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். ஆம், இன்று நாம் வாக்கிய உறுப்பு என்றால் என்ன, வாக்கிய உறுப்புகள் யாவை, அவற்றை எவ்வாறு இனங்கண்டு கொள்வது என்பது பற்றிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பாடத்தில் வாக்கிய உறுப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதில் வாக்கியம் என்றால் என்ன, ஒரு வாக்கியத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கின்றது, எத்தனை உறுப்புகள் இருக்கின்றது என்று பற்றியும், அவற்றை எவ்வாறு நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்பது பற்றியும் அறிந்து கொள்ள உள்ளோம். ஆம் அன்பு சிறார்களே, வாக்கியம் என்பது என்ன என்று நாம் முதலில் தெரிந்து கொள்வோமா? இப்போது நீங்கள் உங்களுடைய பென்சிலை எடுத்து நான் கூறுவதை எழுதிக் கொள்ளுங்கள். வாக்கியம் என்பது ஒரு கருத்தை முழுமையாக உணர்த்தும் சொற்றொடர் ஆகும். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், எழுதிக் கொள்ளுங்கள். வாக்கியம் என்றால் ஒரு கருத்தை முழுமையாக உணர்த்தும் சொற்றொடர். எழுதியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அது பற்றி கூறுகின்றேன். அதாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு ஒரு கருத்தை எமக்கு தெளிவுபடுத்துவது வாக்கியம் என்று கூறலாம். அதற்கு சில உதாரணங்களையும் நான் உங்களுக்கு கூறி தெளிவுபடுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் இப்போது முதலில் செய்தது போலவே நான் கூறும் மூன்று வாக்கியங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது வாக்கியம், பூ மலர்ந்தது. பூ மலர்ந்தது. இரண்டாவது வாக்கியம், கண்ணன் ஒரு சிறுவன். கண்ணன் ஒரு சிறுவன். மூன்றாவது வாக்கியம், மாமா பயிற்சி புத்தகம் வாங்கி தந்தார். எழுதிக் கொள்ளுங்கள், மாமா பயிற்சி புத்தகம் வாங்கி தந்தார். எழுதியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பாடத்துக்குள் செல்வோம். ஆம் மாணவர்களே, நீங்கள் எழுதியதை அவதானியுங்கள். இங்கு முதல் வாக்கியம் இரு சொற்களை கொண்டுள்ளது. அதாவது, பூ என்ற ஒரு சொல்லும் மலர்ந்தது என்ற இன்னொரு சொல்லும் கொண்டு இரண்டு சொற்களை கொண்டு அந்த வாக்கியம் அமைந்திருப்பதை பார்ப்பீர்கள். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள், மூன்று சொற்களை கொண்டமைந்துள்ளது. கண்ணன் ஒரு சிறுவன். கண்ணன் என்பது ஒரு சொல், ஒரு என்பது மற்றொரு சொல், சிறுவன் என்பது இன்னும் ஒரு சொல். அதே போல மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். மாமா பயிற்சி புத்தகம் வாங்கி தந்தார். இங்கு மாமா என்பது ஒரு சொல், பயிற்சி என்பது ஒரு சொல், புத்தகம் என்பது ஒரு சொல், வாங்கி என்பது ஒரு சொல், தந்தார் என்பது மற்றொரு சொல். ஆகவே இங்கு 1, 2, 3, 4, 5 சொற்களை கொண்டு இந்த வாக்கியம் அமைந்துள்ளது. இதனைத்தான் நான் முதலில் கூறினேன். ஒரு கருத்தை எமக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்றொடர்கள், ஆகவே இங்கு சொற்கள் அடுக்கப்பட்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியாயின் விடயத்திற்குள் செல்வோம். முதலாவது வாக்கியம் பூ மலர்ந்தது என்ற கருத்தை தருகின்றது. இரண்டாவது வாக்கியம் பாருங்கள், கண்ணன் என்பவன் ஒரு சிறுவன், சின்ன பிள்ளை என்ற விடயத்தை அல்லது கருத்தை எமக்கு தருகின்றது. அதுபோல மூன்றாவது வாக்கியத்தை நன்கு அவதானியுங்கள். மாமா பயிற்சி புத்தகம் வாங்கி தந்தார், அது ஒரு கருத்து. ஆகவே இங்கு மூன்று வாக்கியங்களும் மூன்று கருத்துக்களை தருகின்றது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு கருத்துக்களை தருகின்றது. இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு எங்களுக்கு ஒரு கருத்தை தரக்கூடியதை நாங்கள் என்னவென்று கூறுவோம், வாக்கியம் என்று கூறுவோம். இதனைத்தான் நான் முதலில் உங்களுக்கு கூறியிருந்தேன். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு ஒரு கருத்தை எமக்கு தெளிவுபடுத்துவது வாக்கியம் என்று. இப்போது உங்களுக்கு வாக்கியம் என்றால் என்ன என்பது சரியாக புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்வோமா? வாக்கியம் என்றால் ஒரு கருத்தை முழுமையாக உணர்த்தும் சொற்றொடர். இப்போது கூறுங்கள், வாக்கியம் என்றால் ஒரு கருத்தை முழுமையாக உணர்த்தும் சொற்றொடர். மிக நன்று. இப்போது நாம் அடுத்த விடயத்தை பற்றி செவிமடுப்போம். அதாவது வாக்கியம் என்பது என்ன என்று தெரிந்து கொண்டீர்கள். இனி ஒரு வாக்கியத்தில் காணப்படும் உறுப்புகள் எத்தனை, அவை எவை என்பது பற்றி நான் கூறுகின்றேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு சிறார்களே, இது தமிழ் பாடத்தின் ஒரு இலக்கண பகுதியாக இருப்பதால் நீங்கள் நான் கூறும் சில விடயங்களை அவ்வப்போது குறிப்பெடுத்துக் கொண்டு நான் கூறுவதை செவிமடுத்தால், அவதானித்தால் மாத்திரமே இந்த பகுதியை நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நான் மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். உங்களுக்கு எழுதுவதற்கான நேரத்தையும் தருகின்றேன். ஆகவே நீங்கள் நான் கூறும் ஒவ்வொரு விடயத்தையும் எழுதிக் கொள்வது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போது ஒரு வாக்கியத்தில் மூன்று உறுப்புகள் இருக்கும். எத்தனை உறுப்புகள் இருக்கும்? மூன்று. அந்த மூன்று உறுப்புகளையும் எழுதிக் கொள்வோமா? முதலாவது எழுவாய், இரண்டாவது பயனிலை, மூன்றாவது செயப்படு பொருள். மீண்டும் கூறுகின்றேன், முதலாவது எழுவாய், இரண்டாவது பயனிலை, மூன்றாவது செயப்படு பொருள். இந்த மூன்று சொற்களும் நீங்கள் கேள்விப்பட்ட சொற்களாகும். இதனை நாங்கள் வாக்கியத்தினுடைய உறுப்புகள் என்று கூறுவோம். ஒரு வாக்கியத்தை நாம் அமைக்கும் போது அல்லது வாசிக்கும் போது இந்த மூன்று உறுப்புகளையும் மிக முக்கியமாக வைத்துக் கொண்டுதான் எழுதுவதும் வாசிப்பதும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போது நீங்கள் எனக்கு கூறுங்கள், ஒரு வாக்கியத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? மூன்று. மிகச்சரியாக சொன்னீர்கள். அந்த உறுப்புகள் என்னென்ன? எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள். மிகவும் சிறப்பு. சரி அன்பு சிறார்களே, ஒரு வாக்கியத்தில் நாங்கள் பார்த்தோம் மூன்று உறுப்புகள் இருக்கும் என்று. இனி அந்த மூன்று உறுப்புகள் பற்றியும் முதலாவதாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்த்தது எழுவாய். ஆகவே எழுவாய் என்றால் என்ன? பயனிலை என்றால் என்ன? செயப்படு பொருள் என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். இதற்கு நீங்கள் மிக அவதானமாக செவிமடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விடயத்தை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும். எழுதுவதற்கு தேவையாயின் நான் அந்த சந்தர்ப்பத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று கூறுவேன். இப்போது நீங்கள் கவனமாக செவிமடுங்கள். அது மட்டுமன்றி மாணவர்களே, இவை உங்கள் வாழ்வில் தமிழ் மொழி அறிவுக்கு மிக முக்கியமான விடயங்களுள் ஒன்றாகும். எனவே நீங்கள் அவதானமாக செவிமடுத்து கிரகித்துக் கொண்டால் எப்போதும் ஒரு வாக்கியத்தை எழுதும் போதும் வாசிக்கும் போதும் அதில் உள்ள எழுவாய் பயனிலை தொடர்புகளை சரியாக இனங்கண்டு செயற்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சரி, ஒரு வாக்கியத்தின் கருத்து ஆரம்பிக்கும் இடம் என்பதை எழுவாய் என்று கூறுவோம். அப்படி அல்லாத விடத்து எழுவாய் என்பது வாக்கியத்தில் கருத்து எழுவதற்கு இடமாக இருக்கும். அதாவது மாணவர்களே, ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கும் போது எந்த இடத்தில் கருத்து ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த ஆரம்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லை நாம் எழுவாய் என்று சொல்வோம். இப்போது விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்த விடயம், பயனிலை என்பது என்ன என்பது பற்றி செவிமடுத்துக் கொள்வோம். பயனிலை என்பது வாக்கியத்தின் எழுவாயினது பயனை தன்னகத்தே கொண்டிருக்கும். அதை நீங்கள் மிக இலகுவாக தெரிந்து கொள்வது எப்படி என்றால், பயனிலை சொல் என்பது எழுவாய் சொல்லினுடைய செயலை குறித்து காட்டும். எழுவாய் சொல்லினுடைய செயல், அதாவது என்ன செயற்பாடு என்பதை குறித்து காட்டும். இப்போது பயனிலை என்பது என்னவென்று புரிந்திருக்கும். அடுத்ததாக நாம் செயற்படு பொருள் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். செயற்படு பொருள் என்பது செயற்படுவதற்கு உரித்தாக உள்ள பொருள் எனப்படும். அதாவது என்ன செயலை செய்ய போகின்றோமோ அதற்கு பயன்படுத்திய பொருள் பற்றி கூறுவதுதான் செயற்படு பொருள். இப்போது அதுவும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் உங்களுக்கு இதற்காக ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன், பாருங்கள். அதாவது செயற்படு பொருள் என்றால் என்ன என்பதற்கு, பாலன் பந்தை அடித்தான். இங்கு செயற்பாடு அடித்தல். அடிப்பதற்கு காரணமாக அமைந்த பொருள் பந்து. ஆகவே அந்த காரணமான பொருளே இங்கு நாம் செயற்படு பொருள் என்று கூறுகின்றோம். ஆம், இப்போது உங்களுக்கு செயற்படு பொருள் என்றால் என்ன என்பதோ விளங்கியிருக்கும். எது எவ்வாறாயினும் அன்பு சிறார்களுக்கு, இப்போது நான் உங்களுக்கு சில செயற்பாடுகளின் ஊடாக அவற்றை விளங்கப்படுத்துகின்றேன். கவனமாக நீங்களும் செவிமடுத்து புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக சிறு கேள்விகள் உங்களிடம் கேட்கின்றேன். பாடம் விளங்கியிருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்வோம். இப்போது கூறுங்கள், எழுவாய் என்றால் என்ன? வாக்கியத்தின் கருத்து ஆரம்பிக்கும் இடம். வெரி குட். அப்படியா என் பயனிலை என்பது? எழுவாய் சொல்லி செயலை குறிப்பது மிகச்சரி. அதே போல செயப்படு பொருள் என்பது செயலை செய்வதற்கு காரணமாக அமைந்த பொருள். நன்று, மிக நன்று. ஆம், அப்படியாயின் இனினா எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என்பவற்றை எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் கண்டுபிடிப்பது என்பது பற்றி கலந்துரையாடுவோம். இதற்காக நீங்கள் கட்டாயம் இப்போது செயற்பட வேண்டியுள்ளது, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாக்கியத்தின் எழுவாய் சொல்லை கண்டுபிடிக்க நாம் பின்வரும் வினா சொற்களை பயன்படுத்த வேண்டும் மாணவர்களே. அதாவது வாக்கியம் ஒன்றுல நாங்க எழுவாய் சொல்லை எப்படி காணணும்னு சொன்னா நாங்க நிறைய வினா சொற்கள் படிச்சிருப்போம். அந்த வினா சொற்கள்ல மூணே மூணு வினா சொற்களை நீங்க இங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வாக்கியத்துல எவ்வாறு எழுவாய் சொல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். சரியா? ரைட். அந்த வினா சொற்களை ஒவ்வொன்றா எழுதிக்கங்க. யார், எது, எவை. மீண்டும் கூறுகின்றேன், யார், எது, எவை. இந்த மூன்று வினா சொற்கள் மூலம்தான் ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல்லை கண்டுகொள்ள முடியும். இப்ப சொல்லுங்க, நாங்க ஒரு வாக்கியத்துல எழுவாய் சொல்ல கண்டுபிடிக்க என்னென்ன வினா சொற்களை பயன்படுத்துவோம்? யார், எது, எவை. சரி, இனி நாங்கள் அவற்றை உதாரணங்களுடன் நோக்குவோம். இப்போது நீங்கள் நான் கூறும் வாக்கியங்களை எழுதிக்கொள்ள வேண்டும். முதலாவது வாக்கியம், தீபா முயலை வளர்த்தாள். முதலாவது வாக்கியம், தீபா முயலை வளர்த்தாள். இரண்டாவது வாக்கியம், குருவி பறந்து சென்றது. இரண்டாவது வாக்கியம், குருவி பறந்து சென்றது. இன்னும் ஒரு வாக்கியமும் எழுதிக்கொள்ளுங்கள். மூன்றாவது வாக்கியம், பட்டங்கள் வானில் பறந்தன. பட்டங்கள் வானில் பறந்தன. இப்போது உதாரணங்களை குறிப்பெடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் முதலாவது வாக்கியத்தை சற்று அவதானியுங்கள். தீபா முயலை வளர்த்தாள். இங்கு வளர்த்தாள் என்ற பயனிலை சொல்லானது உயர்தினையாகும். அது உங்களுக்கு புரியும் தானே? வளர்த்தாள் என்பது உயர்தினை பயனிலை சொல்லாகும். எனவே ஒரு வாக்கியத்தின் பயனிலை சொல் உயர்தினையில் முடிந்தால், ஒரு வாக்கியத்தின் பயனிலை சொல்லானது உயர்தினையை காட்டி நின்றால் நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் யார், அதாவது எழுவாய் சொல்லை கண்டுபிடிக்க நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் யார்? இப்போது கேட்டு பாருங்கள், யார் முயலை வளர்த்தாள் என்ன விடையாக வருகின்றது? தீபா. எனவே அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல் தீபா. இப்போது விளங்கியதா? சரி, இனி அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். அங்கு உள்ள பயனிலை சொல்லை அவதானியுங்கள். அடுத்த வாக்கியம் என்ன? குருவி பறந்து சென்றது. இங்கு சென்றது என்பது பயனிலை சொல்லாகும். சென்றது என்பது பயனிலை அக்ரிணை ஒருமை சொல்லாகும். பயனிலை அக்ரிணை ஒருமை சொல்லாகும். எனவே இங்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் எது? எது என்ற வினாச்சொல்லை பயன்படுத்தி நாம் வினா கேட்கும் போது அதற்கு விடையாக வரக்கூடிய சொல்லே எழுவாய் சொல்லாகும். செய்து பார்ப்போமா? எது பறந்து சென்றது? குருவி. எனவே இவ்வாக்கியத்தின் எழுவாய் சொல் குருவி. அதேபோல மூன்றாவது வாக்கியத்தை நன்கு அவதானியுங்கள். அங்குள்ள பயனிலை சொல்லை மிக அவதானமாக கவனியுங்கள். மூன்றாவது வாக்கியம், பட்டங்கள் வானில் பறந்தன. இங்கு பறந்தன என்பது பயனிலை சொல்லாகும். அதேபோல அது அக்ரிணை பன்மையில் வந்துள்ளது. எனவே இங்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் எவை? இப்போது வினா எழுப்போ. எவை வானில் பறந்தன? விடை, பட்டங்கள். எனவே இவ்வாக்கியத்தின் எழுவாய் சொல் பட்டங்கள். ஆம் அன்பு மாணவர்களே, இப்போது நன்றாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். ஒரு வாக்கியத்தின் எழுவாய் சொல்லை நாம் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது, எவ்வாறு வினாச்சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி நன்கு புரிந்திருக்கும். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல்லை காண நாம் மூன்று வினாச்சொற்களை பயன்படுத்த வேண்டும். அந்த வினாச்சொற்கள் யார், எது, எவை. இங்கு பயனிலை சொல்லை நீங்கள் சரியாக இனங்கண்டு கொள்ளும் போது உங்களுக்கு மிக இலகுவாக இந்த வினாச்சொற்களை வாக்கியத்துடன் இணைத்து கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கும். பயனிலை சொல் உயர்திணையில் அமைந்திருந்தால் நீங்கள் யார் என்ற வினாவை எழுப்பி விடை காண வேண்டும். பயனிலை சொல் அக்ரிணை ஒருமையில் அமைந்திருந்தால் நீங்கள் எது என்று வினவ வேண்டும். அதேபோல பயனிலை சொல் அக்ரிணை பன்மையில் அமைந்திருந்தால் எவை என்ற வினாவை எழுப்பி விடை காண வேண்டும். இவ்வாறு நீங்கள் செயற்படும் போது எழுவாய் சொல் உங்களுக்கு விடையாக அமையும். இப்போது ஒரு சிறு பயிற்சியில் ஈடுபடுவோமா? நான் வாக்கியங்கள் கூற நீங்கள் வினாச்சொற்கள் மூலம் எழுவாய் சொல்லை இனங்கண்டு கூற வேண்டும், சரியா? முதலாவது வாக்கியம், கமலன் படித்தான். இந்த வாக்கியத்தின் பயனிலை சொல் என்ன? படித்தான். படித்தான் என்பது என்ன திணை? உயர்திணை. பயனிலை சொல் உயர்திணையில் வந்தால் நீங்கள் எந்த வினாச்சொல்லை பயன்படுத்த வேண்டும் எழுவாய் சொல் காண? மிகச்சரியாக சொன்னீர்கள், யார். ஆகவே இப்போது வினா எழுப்புங்கள். யார் படித்தான்? விடை என்ன? கமலன். ஆகவே எழுவாய் சொல் இந்த வாக்கியத்தில் கமலன். மிக நன்று. அடுத்த வாக்கியம், பசு மேய்ந்தது. இவ்வாக்கியத்தின் பயனிலை சொல் என்ன? மேய்ந்தது. மேய்ந்தது என்பது உயர்திணையா, அக்ரிணையா? அக்ரிணை. மிகச்சரியாக சொன்னீர்கள். அது ஒருமையை காட்டி நிற்கின்றதா, பன்மையை காட்டி நிற்கின்றதா? ஒருமை. எனவே பயனிலை சொல் ஒருமையில் வந்து அக்ரிணையாக நின்றால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் என்ன? எது. ஆகவே இப்போது எது என்ற வினாச்சொல்லுடன் வினாவை தொடுத்து பாருங்கள். எது மேய்ந்தது. விடை என்ன வருகின்றது? பசு. ஆகவே இவ்வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல் என்ன? பசு. இப்போது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு வாக்கியத்தையும் பார்ப்போம். படகுகள் கரை ஒதுங்கின. படகுகள் கரை ஒதுங்கின. இங்கு பயனிலை சொல் என்ன? ஒதுங்கின. ஒதுங்கின என்பது உயர்தினையா அக்ரிணையா? அக்ரிணை. அதே நேரம் அது ஒருமையா பன்மையா? பன்மை. எனவே பயனிலை சொல்லானது அக்ரிணை பன்மையில் அமைந்திருந்தால் நீங்கள் எழுப்ப வேண்டிய வினாச்சொல் என்ன? எவை மிக பொருத்தமான விடை? இப்போது வினாவை எழுப்பி பாருங்கள். எவை கரை ஒதுங்கின? விடையாக வந்தவை படகுகள். ஆகவே இவ்வாக்கியத்தினுடைய, அதாவது படகுகள் கரை ஒதுங்கின என்ற வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல் என்ன? படகுகள். மிகச்சரியாக சொன்னீர்கள். இவ்வளவு நேரமும் எழுவாய் சொல்லை எவ்வாறு காண்பது, ஒரு வாக்கியத்தில் எழுவாய் சொல்லை எவ்வாறு காண்பது பற்றி நாம் பார்த்திருந்தோம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எழுவாய் சொல்லை நாம் எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் காண வேண்டும். யார், எது, எவை, இது மூன்றும் உங்களுக்கு நினைவில் இருந்தால் அதனோடு பயனிலை சொல்லும் உயர்தினையா அக்ரிணையா ஒருமையா பன்மையா இவற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டு நீங்கள் செயற்பட்டால் ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல்லை பிழையில்லாமல் காண முடியும். இனி அடுத்த விடயத்திற்குள் செல்வோமா? அடுத்த விடயம் என்ன என்று பார்த்தால், ஒரு வாக்கியத்தினுடைய செயற்படு பொருளை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றிதான். இதற்கும் நீங்கள் மூன்று வினாச்சொற்களை பயன்படுத்த வேண்டும் செயற்படு பொருளை கண்டுபிடிப்பதற்கு. அதையும் எழுதிக்கொள்வோமா? எழுதிக்கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொற்கள் அன்பு மாணவர்களே, அதாவது செயற்படு பொருளை காண்பதற்கு, யாரை, எதை, எவற்றை. இந்த மூன்று வினாச்சொற்களை நீங்கள் கேட்பதன் மூலம் செயற்படு பொருளை கண்டு கொள்ளலாம். நன்கு செவிமடுத்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். செயற்படு பொருளை காண நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொற்கள் யாரை, எதை, எவற்றை. அன்பு சிறார்களே, இப்போது நான் கூறும் வாக்கியங்களையும் நீங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது வாக்கியம், தாத்தா பேரனை வாழ்த்தினார். முதலாவது வாக்கியம், தாத்தா பேரனை வாழ்த்தினார். இரண்டாவது வாக்கியம், பசு பாலை தரும். பசு பாலை தரும். மூன்றாவது வாக்கியம், ஆசிரியர் புத்தகங்களை எடுத்தார். இப்போது நாங்கள் வாக்கியங்களில் எவ்வாறு செயற்படு பொருளை இனங்கண்டு கொள்வது அல்லது கண்டுபிடிப்பது என்பது பற்றி ஒவ்வொரு வாக்கியத்தினூடாக பார்ப்போம். நாம் எவ்வாறு எழுவாய் சொல்லை கண்டுபிடிப்பதற்கு சில வினாச்சொற்களை பயன்படுத்தி கண்டுபிடித்தோமோ அதே போலதான் செயற்படு பொருளையும் ஒவ்வொரு வாக்கியத்தில் கண்டுபிடிப்பதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கு கூறிய சொற்களை அதாவது யாரை, எதை, எவற்றை, இதை பொருத்தமான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாக்கியத்தினுடைய பயனிலை சொல்லை இங்கும் நீங்கள் கட்டாயம் அவதானிக்க வேண்டும். வாக்கியத்தினுடைய பயனிலை சொல் உயர்தினையா அக்ரிணையா என்று பார்க்க வேண்டும். அதே போல ஒருமையில் முடிந்துள்ளதா பன்மையில் முடிந்துள்ளதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதனை பார்த்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் அந்த பொருள், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் செயற்படு பொருள் என்பது செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருளை குறிக்கும் என்று, அதற்கேற்றால் போல வரும் விடையை நாங்கள் இங்கு தெரிவு செய்து எழுத வேண்டும். ஆகவே இப்போது நீங்கள் எழுதியிருக்கும் முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம், அதனூடாக செயற்படு பொருளை கண்டுபிடிப்போம். ஆயத்தமாக இருப்பீர்கள். முதலாவது வாக்கியம் பாருங்கள். தாத்தா பேரனை வாழ்த்தினார். இங்கு நீங்கள் கேட்க வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் யாரை? யாரை வாழ்த்தினார்? அதற்கு விடையாக என்ன வருகின்றது? பேரனை. ஆகவே இவ்வாக்கியத்தின், அதாவது தாத்தா பேரனை வாழ்த்தினார் எனும் வாக்கியத்தின் செயற்படு பொருள் பேரனை. அடுத்த விடயம், அதாவது அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். பசு பாலை தரும். இங்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் எதை? எதை என்ற வினாச்சொல்லை இப்போது பயன்படுத்தி செயற்படு பொருளை கண்டுபிடிப்போமா? பசு எதை தரும்? விடையாக அமைவது பாலை. ஆகவே இங்கு செயற்படு பொருள் பால் அல்லது பாலை. மூன்றாவது வாக்கியத்திற்குள் இப்போது போவோம். ஆசிரியர் புத்தகங்களை எடுத்தார். இங்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொல் எவற்றை? எவற்றை என்று கேட்கும் போது அங்கு விடையாக அமைவது புத்தகங்களை, அதாவது ஆசிரியர் எவற்றை எடுத்தார், அதற்கு விடையாக அமைவது புத்தகங்களை. எனவே இவ்வாக்கியத்தினுடைய செயற்படு பொருள் புத்தகங்கள். இப்போது அன்பு சிறார்களே, உங்களுக்கு செயற்படு பொருளை ஒரு வாக்கியத்திலிருந்து எவ்வாறு கண்டுகொள்வது என்பது பற்றி தெரிந்திருக்கும். ஒரு வாக்கியத்தினுடைய செயற்படு பொருளை கண்டுபிடிக்க நாம் பயன்படுத்த வேண்டிய வினாச்சொற்கள் எவை என்பது பற்றி நீங்கள் இப்போது எனக்கு கூற வேண்டும். என்னென்ன அந்த மூன்று சொற்களும்? யாரை, எதை, எவற்றை? மிகச்சரியாக சொன்னீர்கள். சரி அன்பு மாணவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் பாடத்தினுடைய விடயங்கள் பூரணம் பெறும். ஆகவே அடுத்த விடயத்திற்குள் மிக விரைவாக உள்நுழைவோம். இன்னும் நாம் பார்க்க வேண்டியது பயனிலை சொல் பற்றியதாகும். இதற்கும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டால் மிக இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு வாக்கியத்தினுடைய பயனிலை சொல் என்பது செயலை குறித்து காட்டும், அதாவது செயற்பாட்டை குறித்து காட்டும், செயலை குறித்து காட்டும் என்று எழுதிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது எப்போதும் வாக்கியத்தினுடைய இறுதியில் முற்றுப்புள்ளியுடன் வாக்கியத்தை முடிக்கும். இந்த பயனிலை சொல்லானது வாக்கியத்தில் எங்க வரும்? இறுதியில வரும். எப்படி வரும்? முற்றுப்புள்ளியுடன் கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். வெரி குட். அது மட்டுமல்லாது, மேலதிக தகவல்களுக்காக இதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்று காலங்கள் நாங்கள் பார்த்திருப்போம் அல்லது படித்திருப்போம், ஞாபகம் இருக்கிறதா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதில் ஏதாவது ஒரு காலத்தை அந்த வாக்கியத்தினுடைய பயனிலை சொல் காட்டி நிற்கும். என்னென்ன பயனிலை சொல் என்பது என்னென்ன சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில வாக்கியத்தை முடிக்கும் சொல்லாக முற்றுப்புள்ளியுடன் வரும். அடுத்தது செயற்பாடை குறித்து காட்டும். அது மட்டுமன்றி மூன்று காலங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி நிற்கும். இப்போது புரிந்ததா? சரி, இப்போது நான் அதனை உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இரண்டு உதாரணங்களை எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது உதாரணம், அம்மா வந்தார். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாக்கிய முடிவில் மரம் சரிந்து விழுகின்றது. மரம் சரிந்து விழுகின்றது. இரண்டாவது வாக்கியம். வாக்கிய முடிவில் முற்றுப்புள்ளி வைக்கவும். பாலா நாளை வருவார். பாலா நாளை வருவார். வாக்கிய முடிவில் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். மூன்று வாக்கியங்கள் கூறியிருக்கிறேன். இரண்டு வாக்கியம் என்று கூறியிருந்தேன். மூன்று வாக்கியங்களையும் பார்த்தால் எமக்கு காலங்களை காட்டிக்கொள்ள இலகுவாக இருக்கும். அந்த வகையில் இப்போது நாம் இந்த வாக்கியத்தினுடைய பயனிலை சொற்கள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக அவதானியுங்கள், ஒவ்வொரு வாக்கியத்திலும் இறுதியில் முற்றுப்புள்ளியுடன் வந்து வாக்கியத்தை பயனிலை சொல் முடித்திருப்பதை பாருங்கள். என்னென்ன சொல்? முதலாவதுல முதலாவது வாக்கியத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தா, அங்க வந்த பயனிலை சொல் வந்தார். வந்தாருக்கு பக்கத்துல முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீங்க. அதே போல இரண்டாவது வாக்கியத்தை பாருங்க, அங்க வந்திருக்கிற சொல் வீசு விழுகின்றது, மன்னிக்கவும் விழுகின்றது. மூன்றாவது வாக்கியத்துல வந்திருக்கிற பயனிலை சொல் என்னன்னு பாருங்க, வருவார். முற்றுப்புள்ளியுடன் எழுதியிருக்கிறீங்க. இப்ப அந்த முற்றுப்புள்ளியுடன் முடியும் சொல்தான் என்ன பயனிலை சொல் என்பதை இப்ப விளங்கி இருப்பீங்க. அடுத்ததாக அதனுடைய செயற்பாடுகளை பாருங்க. முதலாவது வாக்கியம் என்ன பயனிலை சொல்? வந்தார். வந்து முடிச்சிட்டார். ஆகவே அது என்ன காலத்தை காட்டுது? இறந்த காலத்தை காட்டுது. முடிஞ்ச செயலை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்ன காலத்துல சொல்லுவோம்? இறந்த காலத்துல சொல்லுவோம். இப்ப விளங்கிச்சா? இப்ப அடுத்ததுல பாருங்க, விழுகின்றது. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க விடயங்களை நாங்க என்ன காலத்துல சொல்லுவோம்? நிகழ்காலத்துல சொல்லுவோம். ஆகவே அந்த வாக்கியத்தினுடைய அந்த பயனிலை சொல்லானது நிகழ்காலத்தை காட்டுது. மூன்றாவது வாக்கியத்துல பாருங்க என்ன வந்திருக்குது பயனிலை சொல்? வருவார். இனிமேதான் நடக்க போகுது. இனிமே நடக்க போற விடயத்தை நாங்க சொல்றது என்ன காலம்? எதிர்காலம். மிகச்சரியாக சொன்னீர்கள். ஆகவே ஒரு வாக்கியத்தினுடைய பயனிலை சொல் மூன்று காலங்கள்ல ஏதாவது ஒன்ன காட்டி நிற்கும் அப்படின்னு இப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதோட விழுகின்றது, வந்தா, வருவார், இதெல்லாம் ஒரு செயற்பாடுகளை குறிச்சு நிக்குது. ஆகவே வாக்கியத்தினுடைய பயனிலை சொல்லை இனங்காண உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். செயலை காட்டும் வாக்கியத்தினுடைய இறுதியில முற்றுப்புள்ளியுடன் கூடிய சொல்லோட வரும். வேற மூன்று காலங்கள்ல ஏதாவது ஒன்றை காட்டி நிற்கும். ஆம் அன்பு சிறார்களே, இப்போது உங்களுக்கு நன்றாக வாக்கிய உறுப்புகள் பற்றிய விடயங்களில் தெளிவு பெற்று இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இறுதியாக அதன் சாராம்சத்தை மீண்டும் ஒரு முறை கூறி நினைவுபடுத்துகிறேன். மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுதியிருப்பது மேலிருந்து கீழாக பார்த்து வரும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். வாக்கியம் என்பது ஒரு முழுமையான கருத்தை உணர்த்தும் சொற்றொடர்களை கொண்டது என்று கூறியிருந்தேன். ஞாபகத்திற்கு வந்ததா வாக்கியம் என்றால் என்ன என்ற விடயம் படிப்பித்திருந்தேன். அடுத்ததாக வாக்கியம் ஒன்றில் முக்கிய உறுப்புகள் மூன்று என்று கூறியிருந்தேன். வாக்கியம் ஒன்றில் இருக்கிற முக்கிய உறுப்புகள் மூன்று என்று கூறியிருந்தேன். அவை எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என்பனவாகும். அடுத்ததாக நாம் கற்ற விடயம், ஒரு வாக்கியத்தின் எழுவாய் சொல்லை இனங்காண பயன்படுத்தும் வினா சொற்கள். ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய் சொல்லை இனங்கண்டு கொள்வதற்காக நாங்கள் பயன்படுத்தும் வினா சொற்கள் என்ன என்ன என்று பார்த்திருந்தோம். யார், எது, எவை என்பனவாகும். அடுத்த விடயமாக நாம் இங்கு பார்த்தது, ஒரு வாக்கியத்தின் செயப்படு பொருளை இனங்காண நாம் பயன்படுத்தக்கூடிய வினா சொற்கள் என்னென்ன, அதாவது யாரை, எவை, எவற்றை ஆகிய சொற்களை கொண்டு நாம் செயப்படு பொருளை கண்டுகொள்ளலாம் என பார்த்திருந்தோம். குறிப்பெடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொன்றாக மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அடுத்ததாக நாம் பார்த்து கொள்ளலாம் என்று பார்த்திருந்தோம். அந்த வகையில் முற்றுப்புள்ளியுடன் ஒரு செயலை குறித்து காட்டி முக்காலத்தையும் காட்டி நிற்கும் ஒரு சொல் பயனிலை சொல் என்று பார்த்திருந்தோம். எனவே அன்பு சிறார்களே, நாம் இங்கு பார்த்த வாக்கியங்கள் போலவே நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுயமாக சில வாக்கியங்களை எழுதிக் கொள்ளுங்கள். சுயமாக சில வாக்கியங்களை நீங்கள் எழுதிக் கொண்டு அவற்றிலிருந்து நாம் இப்போது பயிற்சி பெற்றது போல எழுவாய் சொல்லை கண்டுபிடிப்பதற்காக அந்த மூன்று வினா சொற்களையும் பயன்படுத்தி பாருங்கள். பயனிலை சொல்லை பாருங்கள், அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய என்னென்ன வினா சொல், யார், எது, எதை என்ற சொற்களை போட்டு நாம் எழுவாய் சொல்லை கண்டுகொள்ளலாம். அதுபோலவே செயப்படு பொருளை நாம் காண்பதற்கு யாரை, எதை, எவற்றை ஆகிய வினா சொற்களை போட்டு அதற்கு விடையாக அமையும் சொற்களை கொண்டு நாம் கண்டுகொள்ளக்கூடிய விடயம் செயப்படு பொருளாக இருக்கும். அடுத்ததாக பயனிலை சொல்லை நீங்கள் இயல்பாக கண்டுகொள்வீர்கள். சரி அன்பு சிறார்களே, இப்போது நீங்கள் தூக்கத்துடனும் பசியுடனும் இருப்பது எனக்கு விளங்குகின்றது. அவற்றையும் தாங்கிக் கொண்டு இவ்வளவு நேரமாக இந்த விடயங்களை நீங்கள் செவிமடுத்ததற்கு மிகவும் நன்றி. அத்துடன் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஈடுபடும் போதுதான் மிக இலகுவாக உங்களுக்கு பதிலை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எனது அன்பு சிறார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். அது மட்டுமன்றி, தற்காலத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே உங்களை தொற்று நோய்களிலிருந்து நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான ஊடகங்களின் ஊடாக கற்பிக்கப்படும் விடயங்களை உங்கள் வாழ்நாள் கல்விக்கு உறுதுணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்வதுடன், மற்றொரு தினத்தில் வேறொரு விடயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்களினுடைய அன்பிற்கினிய ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா. நன்றி அன்புச் சிறார்களே, நன்றி.